டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
டிரான்ஸ்வர் ரேடியோ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்கள் இருதயத்தின் நல்ல விருப்பங்களையும் தொடர்ந்து நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-10 கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-6 வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். மகா உபத்திரவத்தின் காலத்திலே பலர் கிறிஸ்துவிற்காக மறிப்பார்கள். ஆனால் அவர்கள் திரும்பவும் எழுந்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடங்கள் அரசாழ்வார்கள். உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் 3.5 வருட காலங்கள் தங்கள் அனுபவித்த துன்பங்களுக்காக 1000 வருடம் அரசாழ்வார்கள். அந்த 3.5 வருடங்கள் மிகவும் கொடூரமானதாக வேதனையானதாக இருக்கும். ஆனால் அந்த 1000 வருடங்கள் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். இந்த பூமியிலே கிறிஸ்துவுடனே கூட வாழ்ந்து அரசாழ்வார்கள். இந்த தீர்க்க தரிசனமும் வேதாமத்தில் கூறப்படுகின்ற பிற தீர்க்க தரிசனங்களைப் போன்றதாகவே இருக்கிறது. 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதாவது வேதாமத்தில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து அதற்கு அர்த்தம் பார்க்காமல் அதை குறித்து கூறப்பட்டுள்ள வசனங்களோடு சேர்த்து பார்க்க வேண்டும். இதில் கூறப்பட்டுள்ள அனைத்து காரியங்களும் நிஜமான காரியங்கள்தான். உயிர்த்தெழுதல் என்பது சரீர உயிர்த்தெழுதலை குறிக்கிறது, எழுந்து நில் என்பதாகும். இதனை குறித்து பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15 கூறியிருக்கிறார். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் என்பது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற அனைவரையும் காலம் காலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அனைவரையும் குறிக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு ஆரம்பமாகிறது. அதற்கு பின் ரகசிய வருகையின் சபையத்திலே சபை உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. ஆனால் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக வெளிப்படுத்தின சேஷம் 4 நாம் பார்த்தது போல மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே உபத்திரவ கால பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு வருவார். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நல்லவர்களை ஒரு பக்கத்திலும் தீயவர்களை மறுபக்கத்திலுமாக நிறுத்துவார். பின்பு அவர்கள் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். தேவன் திட்டமிட்டு செயல்படுகின்றார். உபத்திரவ கால பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். தாவீது தேவனின் பிரதிநிதியாக காணப்படுவான். கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை புதிய எருசலேமிலிருந்து அரசாளும். கிறிஸ்து ஒரே வேளையில் பழைய எருசலேமிலிருந்தும் புதிய எருசலேமிலிருந்தும் ஆளுகை செய்வார். ஏராளமான இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளும் மரித்தவர்களாக அல்ல, தங்கள் சரீரங்களோடு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இவர்கள் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே பிறந்தவர்களோடும் கூட சோதிக்கப்படுவார்கள். கிறிஸ்து மகிமை பொருந்திய சரீரத்தோடு தனது அப்போஸ்தலரோடும் தன்னை பின்பற்றுவர்களோடும் கலந்தது போல சபையும் பூமியிலே மாம்சீக சரீரத்தோடு காணப்படுகிறவர்களோடும் கூட கலந்து காணப்படுவார்கள். மகிமை பொருந்திய சரீரத்திலே சபை வானமண்டலத்திற்குள்ளும் செல்ல முடியும். அது மட்டுமல்ல, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்பது இஸ்ரவேல் தேசம் முழுமையையும் குறிக்கிறது. இதுவே இஸ்ரவேலை குறித்த தேவனுடைய திட்டம். யாத்ராமும் 19:6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆபிரகாம் தனது குடும்பத்திலே ஒரு ஆசாரியனாக இருந்தான். லேவி ஆசாரிய கோத்திரமாக ஆரோனின் குடும்பத்தார் பிரதான ஆசாரியர்களாக பணிபுரிந்தார்கள். இந்த பூமியிலே கிறிஸ்துவின் ஆட்சியில் இஸ்ரவேல் தேசத்தார் அனைவரும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். வேதாமத்திலே மற்ற எல்லா காலத்தையும் விட 1000 வருட அரசாட்சியை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டுள்ளது. ராஜ்யம் என்பதே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் கருப்பொருளாக காணப்படுகிறது. சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வெகு குறைவாகவே அறிகிறோம். சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்து படிக்கும்பொழுது பெரிய ஒரு அமைதி, ஒரு பெரிய வெற்றிடம் காணப்படுகிறது. என்ற போதிலும் அனைவரும் இந்த பூமியிலே வரப்போகும் ராஜ்யமாகிய 1000 வருட அரசாட்சியையே நோக்கி பார்த்தார்கள். சரி, 1000 வருடங்களுக்கு பின்பு சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டுவிடுதலை நாம் பார்ப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:7-9. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மா கோகையும் மோசம்போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பெரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையும் கடைசி காலத்திலே இடம்பெறப்போகின்றவர்களை குறித்து கூறினாலும் இறுதி அதிகாரங்கள் மிகவும் அதிகமாக தெரிவிக்கின்றது. இங்கு கர்த்தருக்கு எதிராக சாத்தானும் மனிதனும் செய்யும் புரட்சி கூறப்பட்டுள்ளது. சிறந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மனிதன் சோதிக்கப்படுவதே 1000 வருட அரசாட்சியாகும். சாத்தான் விடுவிக்கப்பட்டதும் கிறிஸ்துவின் தனிப்பட்ட ஆட்சியின் கீழே சிறந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே வாழ்ந்த திரள் கூட்டமான ஜனங்கள் சாத்தானிடம் சென்று விடுவார்கள். எங்கிருந்து இந்த திரள் கூட்டத்தினர் வந்தார்கள் என்ற கேள்வி எழும்புகிறது. இதற்கான பதில், திரள் கூட்டமான ஜனங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசித்தார்கள் என்பது மட்டுமல்ல, திரள் கூட்டமான ஜனங்கள் 1000 வருஷத்திலே பிறக்கவும் செய்தார்கள். ஏசாயா 11:6 65:20 இது தொடர்பான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் மக்கள் ஜனத்தொகை மிகவும் பெருகும். நோய்கள் காணப்படுவதில்லை. பாவத்தினால் ஏற்பட்ட வாதை நீக்கப்பட்டு விட்டபடியால் திரளான ஜனங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை பூமி விளைவிக்கும். மனித இருதயம் மட்டுமே இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் மாறாமல் இருந்து தேவனை புறக்கணித்துவிட்டு சாத்தானின் பின்னே செல்வார்கள். 1000 வருட அரசாட்சியை தொடர்ந்து காணப்படுகின்ற தேவனுக்கு விரோதமான எதிர்ப்பு மனித இருதயம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. எரேமியா 17:9 நாம் என்ன பார்க்கிறோம்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இவ்வாறு எரேமியா வியக்கிறார். நாம் எவ்வளவு தீயவர்கள்! நாம் நமது பழைய சுபாவத்தை தேவனிடம் கொண்டு வர முடியாது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று ரோமர் 8:7 வாசிக்கிறோம். 1000 வருடங்கள் இவர்கள் கிறிஸ்துவோடு கூட சிறந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே வாழ்ந்தார்கள். கிறிஸ்து சர்வ அதிகாரியாக ஆட்சி செய்வார். அவரோடு இணைந்து வாழ முடியாத இவர்கள் சமயம் வாய்த்ததும் எதிர்ப்பு தெரிவித்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பூமியில் உள்ள ராஜ்யங்கள் அனைத்தும் சாத்தானின் கீழ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும். கோகையும் மா கோகையும் என்பதை பல வேத அறிஞர்கள் எசேக்கியல் 38:39 ஒப்பிடுகிறார்கள். ஆனால் காலம் இடம் பங்கு பெறுகின்றவர்கள் அனைத்தும் பொருந்தாததால் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பெயர்கள் மாத்திரமே ஒன்று போல் காணப்படுகிறது. அந்திகிறிஸ்து ஏற்படுத்துகின்ற பொய்யான சமாதானத்தை எரேமியா 38-39 அதிகாரங்கள் கூறுகிறது. முதலாம் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் என்று குறிப்பிடப்படுவது போல எசேக்கியல் 38-39 அதிகாரங்கள் கூறுவது கோகு மாகோகு யுத்தம் ஒன்று எனவும், வெளிப்படுத்தின சேஷம் 20:8 நாம் பார்க்கின்ற கோகு மாகோகு யுத்தம் இரண்டாவது என்றும் குறிப்பிடலாம். பெயர்கள் ஒன்றுபோல் காணப்பட்டாலும் இவைகள் இரண்டும் வெவ்வேறு யுத்தங்களே. இது சாத்தானின் கடைசி யுத்தம். கடைசியாக 9 வசனத்தில் வானத்திலிருந்து அணுகுண்டு தேவனால் போடப்படுகிறது. அதாவது கோகு மாகோகு ஒன்றை இயற்கை சக்திகள் அளித்தது போல கோகு மாகோகு இரண்டையும் இயற்கை சக்திகள் அளிக்கும் என்பதேயாகும். ஏதேன் தோட்டத்திலே முதலாவதாக மனிதன் தேவனுக்கு விரோதமாக முட்டாள்தனமாக செயல்பட்டது போன்றே இந்த கடைசி எதிர்ப்பும் காணப்படும். இது கடைசியாக மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் செயலாகும். இப்பொழுது கடைசி நியாய தீர்ப்பு கூறப்படுகின்றது. கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சாத்தான் நித்தியமாக நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்பட்டான் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும். வேத வசனங்கள் நரகத்தையும் பரலோகத்தையும் குறித்து மிகவும் குறிப்பிட்ட அளவிற்கு குறைவாகவே தெரிவிக்கின்றது. இங்கு சில வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகிறது. முதலாவதாக, சாத்தான் இன்று நரகத்தில் இல்லை. இன்று வானமண்டலத்திலே அதிகாரம் படைத்த இளவரசனாயிருக்கிறான். அவனே இந்த உலகத்தை பெரும் அளவிற்கு தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறான். இன்று தேவன் சாத்தானை ஒரு அளவிற்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் மகா உபத்திரவ காலத்திலே அவன் முழு அதிகாரமும் உடையவனாய் காணப்படுவான். இரண்டாவதாக, முதன் முதலில் சாத்தான் நரகத்திலே தள்ளப்படவில்லை. கொடிய மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் தான் 1000 முன்னதாக நரகத்திலே தள்ளப்பட்டார்கள். கடைசியாக, நரகம் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நரகத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25:41, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 8:12 பாருங்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, இது நம்மை சிந்திக்க வைக்கிறது. நரகம் எவ்விதமாக இருளாகவும் அக்னியாகவும் இருக்க முடியும் என்ற கேள்வி எழும்புகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாகவும் கூறியிருக்கிறார். மத்தேயு 13:42, அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மார்க் 9:44, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆம், நரகம் என்பதை குறிக்க அக்னி என்பதே சரியான அடையாளமாகும். ஆவியில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு சரீரத்திலே தண்டனை கொடுக்க முடியாது. பாதாளத்திலே இருளில் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்தில் வீணே செலவிட்டதை எண்ணி வருந்துவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் சுகத்தோடும் ஜீவனோடும் வாழும் இந்த காலகட்டங்களிலே நாம் அவருக்கு பிரியமாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவமான விருப்பங்களுக்கு செவி கொடுத்து பாவ விருப்பங்களை நிறைவேற்றுவதிலே நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விடாதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவருடைய இருதய கதவையும் அவர் தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. நான் உன்னிலே வந்து நான் வாசம் பண்ண வேண்டும். உன்னோடு நான் போஜனம் பண்ண வேண்டும். உன்னோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் கெஞ்சுகிறார். இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கென்று திறந்து கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவரே நம்முடைய ஆளுநராயிருக்கிறாரா? சற்றே எண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் இந்த வேளையில் தானே நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டவர்களாக, ஆண்டவரே, இந்த நித்திய அழிவு இந்த ஆக்கணைகள் எல்லாம் வர முன்னதாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, எங்களை எங்களுக்கு காட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை உடைய சமூகத்திலே அறிக்கை செய்து நீர் தரும் இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரண்டாவது வருகையின் சமயத்திலே தொடர்ந்து நீர் என்னென்ன செய்ய போகிறீர் என்பதை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஐயா. உம்முடைய நித்திய அக்னி கடந்து வரும் முன்னதாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே உம்மை அறிந்து கொண்டவர்களாக, உம்மை விசுவாசிக்கிறவர்களாக, உம்முடைய கரத்தில் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாக தொடர்ந்து செல்ல நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தன்னுடைய உள்ளத்திலே தங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த நிச்சயமற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களோடு தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. அவர்களில் ஒருவராவது நரகத்தின் ஆக்கினையை அடையாதபடி பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடையத்தக்கதாக உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளே தங்களை அர்ப்பணிக்க தேவரீர் உதவி செய்யும், கிருபை செய்யும். நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்திலே வைக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தருளும், ஆவிக்குரிய நன்மைகளை நிறைவாய் தாரும். இந்த உடைய வசனங்களை கற்றுக்கொள்வதனாலே ஆண்டவரே அவர் உம்மை போல மாறுவதற்கு அது உதவியாயிருக்க நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் நாங்கள் எந்தெந்த காரியத்தை கற்றுக்கொள்ள நீர் சித்தமாயிருக்கிறீரோ அத்தனை காரியங்களை கற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக வாழ நீரே எங்களுக்கு அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி நீதியில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி நீதியில் ஆளுகை செய்திட சடுதி சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடித்தீரின்ற செய்தி கேடீரோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடித்தீரின்ற செய்தி கேடீரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. அங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே, நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. இந்த நானிலத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே, இந்த நானிலத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே,
தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைத்தருளப்பட்டது. அப்போஸ்தலர் 10:31. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைத்தருளப்பட்டது. அப்போஸ்தலர் 10:31. Thank you.